الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتيناهم ملكا عظيما وقال الله تبارك وتعالى قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم قال النبي صلى الله عليه وآله وسلم الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கு உரித்தாகும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபௌ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும் அவனால் விளக்கப்பட்ட அனைத்து விளக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளும்படியும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய மனித படைப்புகளில் மிகவும் சிறந்த ஒரு சிரேஷ்டமான படைப்பாக மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதர்களாகிய எங்களிடத்தில் எவ்வாறு நல்லவைகள் இருக்கிறதோ, நல்ல பண்புகள் இருக்கிறதோ, அதே போன்று எங்களிடத்தில் பல்வேறு தீமைகளையும் வைத்துத்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அந்த தீமைகளை பொறுத்தவரையில் அது ஒரு மனிதனுக்குரிய நோயாகத்தான் இருக்கும். அந்த தீமைகள் ஒவ்வொன்றும் மனிதனுக்குரிய நோயாகத்தான் இருக்கிறது. அந்த நோய்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். சில நோய்கள் இருக்கிறது, அதை மனிதனுடைய தாக்கங்கள், அந்த நோயினுடைய தாக்கத்தை மனிதன் நேரடியாக உணர்கின்றான். அந்த நோயினால் அவனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த நோய்க்கு வைத்தியம் செய்யலாம். அந்த நோய்க்காக பல்வேறு சிகிச்சை முறைகளை செய்து அந்த நோய்க்கு ஏதோ ஒரு வழியில நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு காய்ச்சலை எடுத்துக் கொள்ளலாம், கடுமலை எடுத்துக் கொள்ளலாம், தலைவலியை எடுத்துக் கொள்ளலாம். இன்னும் உடம்பில் இருந்து வெளிப்படக்கூடிய ஏராளமான நோய்களை நாம் அதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதே போன்று இன்னும் சில நோய்கள் இருக்கிறது. அந்த நோய்கள் மனிதனுடைய உடலுடன் சம்பந்தப்படவில்லை, அந்த நோய்கள் மனிதனுடைய உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது. எப்படி உடம்புக்கு நோய் இருக்கிறதோ அந்த நோய்க்கு சிகிச்சை இருக்கிறதோ, இதுபோல மனிதனுடைய உள்ளத்துக்கும் நோய் இருக்கிறது, அந்த நோய்க்கும் சிகிச்சை இருக்கிறது. உள்ளத்திலே வரக்கூடிய அந்த நோயை மனிதன் இலகுவாக கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்க முடியும் என்றிருந்தாலும் மனிதன் அதை நோயாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த நோய்க்கு சிகிச்சை இருந்தாலும் அந்த நோய்க்குரிய சிகிச்சையை மனிதன் செய்வதற்கு தயாராக இல்லை. அப்படி என்றால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த நோய்கள் என்ன? உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த நோய்கள் என்ன? எவ்வாறு சில நோய்கள் அந்த நோயினுடைய பாதிப்பு பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு மட்டும் இருக்கிறதோ, இன்னும் சில உடல்நிலை உள்ள நோய்கள் அந்த நோய் வந்துவிட்டால் அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல அவருடன் தொடர்பு வைக்கும் அனைவருக்கும் அது தொற்று நோயாக பரவுகிறதோ, இதே போன்று உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களும் இருவகைப்படும். உள்ளத்தில் வரக்கூடிய சில நோய்கள் அதனால் சம்பந்தப்பட்ட அந்த மனிதன் மட்டும் பாதிக்கப்படுவான். இன்னும் சில நோய்கள் உள்ளத்திலே இருக்கிறது, அந்த நோய்கள் ஒரு மனிதனை தொற்றுவிட்டால், ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால், அதால் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவருடன் உறவு வைத்திருக்கும் மக்கள், அவருடன் தொடர்பு வைத்திருக்கும் மக்கள் அனைவர்களும் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை இல்லாமல் தவிப்பார்கள். உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன? உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஆகப்பெரிய நோயினால் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய குஃப்ராகும். உள்ளத்திலே ஏற்படக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய நோயினால் அல்லாஹுவை அல்லாஹுக்கு இணையாக இன்னொருவனை வைக்கக்கூடிய ஷிர்காகும். உள்ளத்திலே ஏற்படக்கூடிய இன்னொரு நோயினால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நயவஞ்சகத்தன்மை, முன்னால் ஒன்று கதைப்பது, பின்னால் இன்னொன்றை பேசுவது, முன்னால் ஒன்றாக நடிப்பது, பின்னால் இன்னொன்றை செய்வது, இந்த நிஃபாக்குடைய தன்மையும் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவுடைய காபிர்களை பார்த்து சொன்னான், மக்காவிலே மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகளை பார்த்து சொன்னான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஜாதஹுமுல்லாஹு மரலா, ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஜாதஹுமுல்லாஹு மரலா, அவர்களுடைய உள்ளங்களில் நோய் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன நோய்? சந்தேகம் என்ற நோய் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நோய் ஏற்பட்டால் அல்லாஹு தஆலா அந்த நோயை இன்னும் அதிகரிக்கிறான். அவர்களுக்கு அந்த பிரச்சனை முற்றுகிறது. சந்தேக நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்கு இலகுவே பரிகாரம் காண முடியாது. அது அவர்களுக்கு இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகின்ற வழிகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த தொடரிலே வந்த ஒரு நோய்தான் மனிதனுக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பொறாமை. இது லேசான ஒரு நோய் அல்ல, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ரொம்ப பயங்கரமான நோய்களில் ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய பொறாமை. பொறாமை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களையும் இயல்பாக படைத்திருக்கிறான். யாரும் அதிலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் பொறாமை என்பது இருக்கிறது, ஹசத் என்பது இருக்கிறது. அடுத்த மனிதனுக்கு தன்னை விட ஏதோ ஒரு ஞானம் கொடுக்கப்படும் போது, அழகு கொடுக்கப்படும் போது, பணம் கிடைக்கும் போது, அதிகாரங்கள் கிடைக்கும் போது, மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் போது, சொத்து செல்வங்கள் அதிகமாக கிடைக்கும் போது, தன்னை விட முன்னேறுவதாக அடுத்தவரை பார்க்கும் போது இவருடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு கொதிப்பு, அந்த கொதிப்புக்கு பெயர் தான் பொறாமை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொறாமை ஏற்படுவதை அல்லாஹ் பிழை என்று சொல்லவில்லை. பொறாமை ஏற்படுவதென்பது ஒரு மனிதனுடைய பாவமான காரியம் அல்ல. பொறாமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வர முடியும். உள்ளத்தில் அந்த கொதிப்பு ஏற்பட முடியும். உள்ளத்தில் வித்தியாசமான சிந்தனைகள் வர முடியும். ஆனால் மார்க்கம் எதை தடுக்கிறது என்றால், பொறாமையினால் ஏற்பட்டு, பொறாமையினால் உள்ளம் கொதித்து அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறானே, இதனைத்தான் மார்க்கம் வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பொறாமையிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக், அப்படியே தொடர்ந்து வந்த அந்த சூராவினுடைய கடைசி ஆயத்து, வமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமைப்பட்டால், பொறாமைக்காரன் பொறாமையை உள்ளத்திலே வைத்திருந்தால் பிரச்சனை அல்ல, பொறாமைக்காரன் பொறாமைப்பட்டு அவனுடைய ஷர்ருகள் வெளிப்பட ஆரம்பித்தால், பொறாமையினால் அவன் பல சூழ்ச்சிகளை திட்டமிட ஆரம்பித்தால், பொறாமையினால் அடுத்தவனுக்கு தீங்கிழைக்க ஆரம்பித்தால், பொறாமையினால் அடுத்தவருக்கு சரி செய்ய ஆரம்பித்தால், அந்த கெடுதியில் இருந்தும் ரப்பே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் பொறாமைக்காரனுடைய கெடுதியில் இருந்து பாதுகாப்பு தேடும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறாமையினால் என்ன ஏற்படுகிறது? ஒரு மனிதனுக்கு பொறாமை ஏற்பட்டுவிட்டால் அடுத்த மனிதனுடைய நியமத்துகளை பார்த்து சகித்துக் கொண்டிருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டால், அடுத்த மனிதனுடைய செல்வத்தை பார்த்து பொறுத்து கொண்டு இருக்க முடியாமல் போனால் அடுத்த மனிதனுக்கு இருக்கிற மரியாதையை பார்த்து, அடுத்த மனிதனுக்கு இருக்கிற வரவேற்பை பார்த்து, அடுத்த மனிதனுக்கு இருக்கிற பிரபல்யத்தை பார்த்து பொறாமைக்காரனுக்கு அதை அடக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. பொறாமையினால் சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்டார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பாதிக்கப்படுகிறார். லேசான பாதிப்பல்ல, லேசான பாதிப்பல்ல, மிக கடுமையான ஒரு கூட்டத்தினால் பொறாமையினால் பாதிக்கப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது யார்? யூதர்கள், யஹூதிகளினால் பாதிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹிக்கு இருக்கிற மரியாதை, வரவேற்பு, அந்தஸ்து, கௌரவம், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை, சத்தியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. மக்கள் அணியணியாக, குழு குழுவாக, ஜமாத்து ஜமாத்தாக அவர்களுக்கு பின்னால் இணைய ஆரம்பித்ததை பார்த்து உண்மை ஒலிக்கிறதே, மக்கள் எங்களுடைய மார்க்கங்களை விட்டுவிட்டு உண்மையான மார்க்கத்தின் பக்கம் போகிறார்களே என்பதை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாத யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக முன்னால் நல்லவர்கள் போன்று நடந்து கொண்டு, முன்னால் நாங்கள் தம்பிமார்களை போன்று என்று நடந்து கொண்டு, முன்னால் அவர்களுடைய உறவு போன்று என்று பேணிக்கொண்டு, பின்னால் குழி வெட்டியவர்கள் தான் யஹூதிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யஹூதிகளுடைய பொறாமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துவதற்காக குர்ஆனிலே எத்தனையோ ஆயத்தை இறக்கினான். யஹூதிகள் ரசூலுல்லாஹுடன் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் இருந்த மூமின்களையும் சூழ்ச்சி செய்வதில் வல்லவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தில் இருந்து, அவனுடைய ஹஜானாவில் இருந்து மக்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த நியமத்துகள் அருக்குடைகளை பார்த்து அந்த யஹூதிகள் பொறாமைப்படுகிறார்களா? ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒன்று கிடைத்திருக்கிறது என்றால் அந்த மனிதனுடைய திறமையால் கிடைத்ததல்ல, அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது. அந்த திறமையை பார்த்து, அந்த நியமத்தை பார்த்து இவர்கள் பொறாமைப்படுகிறார்களா? யூதர்களுடைய பொறாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே முஸ்லிம்களுக்கு ஆகப்பெரிய விரோதிகளாக இருந்தவர்கள் காலத்தில் யூதர்கள், முஸ்லிம்களுடைய ஆகப்பெரிய துரோகிகளாக இருந்தவர்கள் யூதர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், லதஜிதன்ன அஷத்தன்னாஸி அதாவதன் லில்லதீன ஆமனுல் யஹூத் வல்லதீன அஷ்ரகூ. நபியே, லதஜிதன்ன அஷத்தன்னாஸி அதாவா, மனிதர்களுக்கு மிகப்பெரிய விரோதிகளாக யாரை நீங்கள் காண்பீர்கள்? இந்த மனித குலத்திலேயே, மனித சமூகத்திலேயே ஆகப்பெரிய விரோதிகள் முஃமின்களுக்கு யார் என்றால் யஹூதிகள் தான், யூதர்கள் தான் கடுமையான விரோதிகள். அதற்கடுத்ததாக சிலை வைக்கக்கூடிய, சிறுக்கு வைக்கக்கூடிய பிற மதத்திலே உள்ளவர்கள், சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், புத்திகளை வணங்கக்கூடியவர்கள், தங்களுடைய கைகளினால் விக்கிரகங்களை செய்து அதை வணங்குகிறார்களே, யூதர்களுக்கு அடுத்தபடியாக முஃமின்களுக்கு ஆக கடும் விரோதிகள் அவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூதர்களுக்கு ஏற்பட்ட அந்த பொறாமையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன அட்டூழியங்களை, அநியாயங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள், என்னென்ன அநியாயங்களை செய்தார்கள்! யூதர்கள் நேரடியாக பார்த்தால் பெரிய அளவில் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்ததாக இல்லை. பனு குறைவா, பனு நமீர், பனு கைனுகா அந்த மூணு கபீலாக்கள் மதீனாவில் இருந்தார்கள். இந்த மூன்று கபீலாக்களும் யூதர்களுடைய, அந்த மூன்று கபீலாக்களுடன் மாத்திரம்தான் பெரிய அளவில் யுத்தம் ஏற்பட்டது. மற்ற யுத்தங்கள் மக்காவில் உள்ள குறைசிகளுடன் ஏற்பட்டது. ஆனால் மக்காவில் உள்ள குறைசிகள் சும்மா யுத்தத்துக்கு வரல, அவர்களை பின்னிலிருந்து தூண்டியவர்கள் யூதர்கள். ரசூலுல்லாஹ்வுடன் இருந்த பொறாமையினால், ரசூலுல்லாஹ்வுடன் இருந்த கோபத்தினால், அவர்களுடைய மார்க்கத்துக்கு கிடைக்கும் வரவேற்பினால் அந்த விஷயத்தை பார்த்து பொறுத்து கொண்டிருக்க முடியாத யூதர்கள் பின்னால் இருந்து பணத்தாலும், ஆலோசனைகளாலும், ஆயுதங்களாலும் மக்களை தூண்டி விடுவதாலும் எத்தனையோ வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக என்ன செய்து பார்த்தார்கள்? அவர்களுடைய ஒரு சூழ்ச்சியும் பலிக்கவில்லை, அவர்களுடைய ஒரு சூழ்ச்சியும் எடுபடவில்லை. அப்பொழுது ஒரு பொறாமை காரணத்தில் இருக்கும் மிக பயங்கரமான வேலைக்கு அவர்கள் இறங்கிவிட்டார்கள். ஒரு பொறாமை காரணத்தில் இருக்கும் ஆக பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, கண் திருஷ்டி ஏற்படுவது. பொறாமை காரனுடைய கண் இருக்கிறதே, இது லேசானதல்ல. கண் திருஷ்டி, அவருடைய கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பார்வை, பொறாமைக்காரன் விரோதி அவனுடைய கண்களில் இருந்து வெளியாகும் அந்த பொறிகள் இருக்கிறதே, பார்க்கப்படுகிற மனிதனை சில நேரம் பாதித்துவிடும். அவ்வளவு கொள்ளாததுதான் பொறாமை காரனுடைய கண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அல் ஐனு ஹக்கோத், கண் திருஷ்டி என்பது உண்மை, கண் திருஷ்டி என்பது பொய் அல்ல, மார்க்கம் அங்கீகரிக்காத ஒன்றல்ல, கண் திருஷ்டி என்பது உண்மை. சில நேரம் ஒரு மனிதனை அது கபருக்கே கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். சில நேரம் கண்ணூர் இருக்கிறதே, கண் திருஷ்டி இருக்கிறதே, ஒரு மனிதனை கொண்டு போய் கபிரிலே சேர்த்து என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில இடங்களிலே சஹாபாக்கள் கூட பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அநேகமாக ஹஜ்ரத் ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப அழகான ஒரு சஹாபி. இவர்கள் தங்களுடைய ஆடைகளை களைந்து வைத்துவிட்டு குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு மனிதர் ஹஜ்ரத் ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறார், புனிதமாக பார்க்கிறார், ஆச்சரியத்துடன் பார்க்கிறார். என்ன இவருக்கு இவ்வளவு அழகான உடல், கட்டியான உடல், அழகான ஒரு வாலிபராக இருக்கிறாரே. பார்த்தவுடன் ஹஜ்ரத் ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மயங்கி கீழே விழுகிறார்கள், மயங்கி கீழே விழுகிறார்கள். கண் திருஷ்டி என்பது ரொம்ப பயங்கரமானது, கண்ணினுடைய அந்த பாதிப்பு ஹஜ்ரத் ஜரீரை தாக்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அங்கே வருகிறார்கள். ஜரீருக்கு என்ன நடந்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது? அவருடைய அழகை பார்த்த ஒரு மனிதனுடைய கண் அவருடைய உடலை தாக்கி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதர் அவரை பார்த்தாரோ அவரை குளிக்க சொல்லி அல்லது அவருடைய முகத்தை தண்ணீரால் கழுவ சொல்லி அந்த நீரினால் அதில் ஜரீர் அலி அல்லாஹு தாலானவர்களை கழுவவே ஜரீர் அலி அல்லாஹு தாலானவர்கள் எழுந்து விடுகிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொறாமையினுடைய வெளிப்பாடு, பொறாமையினுடைய வெளிப்பாடு, பொறாமை என்பது மனதிலே தொற்றக்கூடிய ஒரு கிருமி, மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு விஷம், மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. இதால் மனிதன் எதையும் செய்ய துணிகிறார், எதையும் செய்ய துணிகிறார், எந்த துரோகத்தையும் இழைப்பதற்கு துணிந்து விடுகிறார். இதனால் தான் கண் திருஷ்டியும் ஒரு பொறாமை காரணால் ஏற்பட முடியும், ஒரு சமூகமே அதனால் பாதிக்கப்பட முடியும் என்ற கருத்தை தெளிவாக உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார். இது மட்டுமல்ல, பொறாமை காரணனுடைய கடைசி முயற்சி என்ன? கடைசி முயற்சி தான் அடுத்த மனிதனை திஹரின் மூலமாக, சூனியத்தின் மூலமாக அடுத்த மனிதனை பாதிப்படைய செய்வது, பாதிப்படைய செய்வது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உச்சகட்டத்துக்கு போய் அடுத்தவனுடைய நியமத்தை அறவே சகித்து கொள்ள முடியாத ஒரு கட்டத்துக்கு போகும்போதுதான் ஒரு மனிதன் சூனியம் என்ற இடத்துக்கு இறங்குகிறார். சூனியம் என்பது என்ன? சூனியம் என்பது பொய் அல்ல, சூனியம் என்பது போலி அல்ல, சூனியம் என்பது கதை அல்ல, சூனியம் என்பது உண்மை. அதுக்கு ஒரு ஹக்கீகத் இருக்கிறது, அதற்கு ஒரு யதார்த்தம் இருக்கிறது. முன்னைய கால யூதர்கள் அந்த கலையிலே கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூனியத்தை குர்ஆனிலே குஃப்ர் என்று சொல்லுகிறார். யார் சூனியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறவர்கள், காபிர்கள். அவர்கள் முஸ்லிம் என்று பெயர் தாங்கியவர்கள். சூனியத்தின் ஊடாக அடுத்த முஸ்லிமுக்கு, அடுத்த மனிதனுக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே குஃப்ர், காபிருடைய வேலையை செய்கிறான் என்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூனியம் செய்ததாக யூதர்கள் உலகத்திலே கதை பரப்பினார்கள். யூதர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் உங்களுடைய எதிரிகளுக்கு சூனியம் செய்கிறீர்கள், சிஹரிலே ஏன் ஈடுபடுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தகப்பனாகிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் சூனியத்தை படித்து தந்தார்கள் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே யூதர்களுக்கு பதில் கொடுத்தான், சுலைமான் நபி குஃப்ருடைய வேலை செய்யவில்லை, சுலைமான் நபி சூனியத்தை கற்பிக்கவில்லை, சூனியம் என்ற வேலையில் ஈடுபடவில்லை. ولكن الشياطين يعلمون الناس السحر ஷைத்தான்கள் தான் அவர்களுக்கு சூனியம் என்ற இந்த முசீபத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, யஹூதிகளிடத்தில் இருந்த ஆகப்பெரிய சூனியம் கணவனையும் மனைவியையும் பிரித்து வைப்பார்கள். எந்த குடும்பத்தை பார்த்து, எந்த குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அவர்கள் பொறுக்க மாட்டார்களோ அந்த குடும்பத்தை அவர்கள் சூனியத்தினால் பிரிக்கின்ற ஒரு சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஒரு மனிதனையும் அவனுடைய மனைவிக்கும் இடையிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை அந்த மக்கள் யூதர்கள் அக்காலத்திலே மேற்கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வேலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் செய்ய முற்பட்டார்கள் யூதர்கள். என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டை வாருகிறார்கள், கொண்டை செய்கிறார்கள். அவர்களுடைய முபாரக்கான தலையில இருந்து விழுந்த அந்த முடிகளையும் அவர்கள் கொண்டை வாருவதற்காக பயன்படுத்திய அந்த சீப்பையும் யாரோ ஒருவரின் ஊடாக திருடி விடுகிறார்கள் யூதர்கள். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது, புகாரி சரிவில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த முடி ரோபம், அதே போன்று அந்த சீப்பு, இரண்டையும் இழுத்து அவர்கள் சூனியம் செய்து ஒரு பேரீத்த மரத்தினுடைய அந்த கொப்பையும் எடுத்து அதிலே சூனியம் செய்து பிஒரு அர்வான் என்ற அந்த கிணத்து பாலடைந்த கிணறு இருந்தது, அந்த பால் கிணத்தின் அடியிலே ஒரு பாறங்கல்லுக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். எப்படி பாதிக்கப்பட்டார்கள்? மனைவிமார்களுடன் போய் இருப்பார்கள், மனைவிமார்களுடன் ஒன்றாக இருந்தது போன்று ஒரு உணர்வு இருக்கும், ஆனால் அவர்கள் மனைவிமார்களுடன் இருந்ததாக இருக்கார். குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் அந்த ருசி பறிக்கப்படுகிறது. மனைவிமார்கள் பக்கத்திலே போயிருந்தால் குடும்ப உறவு நடத்தியது போன்ற ஒரு உணர்வு, ஆனால் அவர்கள் குடும்ப உறவு நடத்தி இருக்க மாட்டார்கள். காலப்போக்கிலே என்ன நடக்கும்? மனைவிமார்கள் அவர்களை விட்டு பிரிந்து ஒதுக்கி குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பின்னடைவை சந்தித்து அதனால் சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் யூதர்களுடைய திட்டமாக, சூழ்ச்சியாக இருந்தது. ஒரு மாத காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு மாத காலம் என்ன நடந்தது என்பதே தெரியாது. பெரும் ஒரு திண்டாட்டம், மனைவிமார்களுக்கும் ஒரு பதற்றம், குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, வெளியிலே சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு பாரிய பிரச்சனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் சம்பரிக்கிறார். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதாக பொறுப்படுத்திருக்கிறார். வல்லாஹு யஸ்மிக மினன்னார், மனிதர்கள் என்ன தீங்கு செய்யட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இரண்டு மலக்குகள் வருகிறார்கள், இது புகாரியிலே இருக்கிறது. இரண்டு மலக்குகள் வருகிறார்கள். ஒரு மலக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமாட்டிலே உட்காருகிறார். அடுத்த மலக்கு வருகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால்மாட்டிலே உட்காருகிறார். இரண்டு மலக்குகளும் தங்களுக்குள்ளே சம்பாதிச்சுக் கொள்கிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்துகிறான், விளக்கப்படுத்துகிறான், சொல்லிக் கொடுக்கிறான். என்ன சொல்லுகிறான்? ஒரு மலக்கு கேட்கிறார், இவருக்கு என்ன நடந்திருக்கிறது? கால் மாட்டில் இருக்கிறவர் சொல்கிறார், இவர் ஒரு நோயாளியாக இருக்கிறார், நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். என்ன நோய்? மத்தூப், இவருக்கு யாரோ சூனியம் செய்திருக்கிறார்கள். அடுத்த வழக்கு சொல்கிறார், சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தவர் கேட்கிறார், யார் சூனியம் செய்தது? யஹூதிகளுடைய மிகப்பெரிய சூனியக்காரன் லபீத் இப்னுல் ஆசம். லபீத் இப்னுல் ஆசம் தான் இவருக்கு சூனியம் செய்திருக்கிறார். எதிலே சூனியம் செய்தார்? இவருடைய ரோமமும் இவர் கொண்டை சீவதற்கு பயன்படுத்திய சீப்பையும் எடுத்து ஈத்தம் பட்டையிலே வைத்திருக்கிறார்கள். எங்கே வைத்திருக்கிறார்கள்? அர்வான் என்று சொல்லும் கிணற்றுக்குள்ளே அந்த மிகப்பெரிய பாறங்கல்லுக்கு கீழே வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவருக்கு என்ன பாதுகாப்பு செய்யலாம்? அதிலிருந்து தப்புவதற்கு வழி என்ன? அப்பொழுதுதான் மலக்குகள் குல் சூரா இரண்டையும் ஓதுகிறார்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக், அந்த இரண்டு சூராக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்க அந்த மலக்குகள் ஓதுகிறார்கள். காலையில் எழும்புகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு கனவிலே தென்படுகிற ஒவ்வொரு காட்சியும் வஹியாகும். நாங்கள் காண்பது போன்றல்ல, நபிமார்களின் கனவு வஹியாகும். ருயல் அன்பியாய் வஹியுன், நபிமார்கள் காணுகின்ற கனவுகள் வஹியாகும். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் இன்னும் சில சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு அந்த கிணறு இருக்கும் இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார். அங்கே போனால் அந்த கிணத்தை பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. பார்ப்பதற்கே பயங்கரம். எப்படி மருதோண்டியை எடுத்து தண்ணீரிலே கலக்கினால் அது சிவப்பு நிறத்தை தாண்டி கருப்பு நிறத்துக்கு சமமாக இருக்குமோ அது போன்ற கருமை நிறமுள்ள நீராக அந்த கிணத்தினுடைய நீர் இருந்தது. சஹாபாக்கள் உள்ளே இறங்குகிறார்கள், பாறையை தூக்குகிறார்கள். அந்த பாறைக்கு கீழே ஒரு ஈச்சம் பட்டைக்குள் 11 முடிச்சுகள் போடப்பட்டு அவர்களுடைய அந்த ரோமங்களில் சூனியம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இரண்டு சூராக்களையும் ஓதுகிறார்கள். ஒவ்வொரு ஆயத்தையும் ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சுகள் அவிழ்கிறது. உடனடியாக அல்லாஹு தஆலா அவர்கள் உடம்புக்கு ஆசியத்தை கொடுக்கிறார். இந்த சம்பவத்தை வந்து தன்னுடைய மனைவி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஆயிஷா கேட்கிறார்கள், அஃபலா நஷர்தஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு சமூகத்துக்கு நலவு செய்யும் உங்களுக்கு, சமூகத்துக்காக பாடுபடும் உங்களுக்கு, துரோகம் செய்த அவர்களுக்கு நீங்கள் அந்த சூனியத்தை திருப்பி அனுப்பி இருக்க கூடாதா? அந்த முடிச்சுகளை அவிழ்த்து விட்டிருந்தால் அதே நோயினால் சூனியம் செய்தவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். திருப்பி அவர்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணிருக்க கூடாதா? ரஹ்மத்துடைய நபி ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் எனக்கு என்னமோ செய்தார்கள், அல்லாஹு தஆலா அந்த நோயிலிருந்து என்னை பாதுகாத்து விட்டார், இன்னொரு மனிதன் என்னால் பாதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சம்பவம் இருக்கிறதே இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய பாடம், ஒரு பொறாமைக்காரனுடைய ஆக உச்சகட்ட செயல்தான், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாத, நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு கட்டத்தில் அவன் பயன்படுத்தும் ஒரு ஆயுதம் தான் சூனியம், சிஹர் என்ற ஆயுதம். ஆனால் மார்க்கம் இந்த சூனியத்தை அனுமதிக்கிறதா? மார்க்கம் இதற்கு அனுமதி கொடுக்கிறதா? சூனியம் படிப்பதே ஹராம், சூனியம் படிப்பது ஹராம், சூனிய செயலில் ஈடுபடுவது ஹராம். ஆனால் ஓரளவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். யாராவது ஒரு மனிதனுக்கு சூனியம் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார், இந்த மனிதனுக்கு வைத்தியம் செய்கிற அளவுக்கு வேண்டுமானால், கொஞ்சம் அளவுக்கு பாதுகாக்கிற அளவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவை படித்துக் கொள்ள முடியும் என்று சில அறிஞர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொறாமையினுடைய விளைவுகள், பொறாமையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பொறாமையினால் அடுத்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் லேசானதல்ல. இது எய்ட்ஸை விடவும் மிக பயங்கரமான ஒரு உள நோய் தான் பொறாமை என்பது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹஸது யக்குலுல் ஹஸனான், ஒரு மனிதனுக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டால் அந்த மனிதன் செய்கிற அமல்களை எல்லாம் அந்த பொறாமை திண்டுவிடும். பொறாமை உன்னுடைய அமல்களை நாசமாக்கும், பொறாமை தஹஜ்ஜுதை அழிக்கும், செய்த ஹஜ்ஜை அழிக்கும், செய்த உம்ராவை அழிக்கும், பிடித்த நோன்பை அழிக்கும், கொடுத்த சதகாவை அழிக்கும். பொறாமை ரொம்ப பொல்லாதது. நெருப்பை நீங்கள் மூட்டிவிட்டால் அந்த நெருப்பு கொல்லியை விறகை எவ்வளவு வேகமாக அது சுட்டு கருக்குகிறதோ, பொறாமை என்பது ஒரு மனிதனுடைய அமல்களை அவ்வளவு வேகமாக அது அழித்து நாசமாக்கும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எங்களுடைய சமூகத்தில் பல ஊர்களுக்கு சென்றால், பல மக்களை சந்தித்தால், அவர்களுக்கெல்லாம் ஒரு வகையான நோய்களினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நோய் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நோய்கள் ஏன் நமக்கு ஏற்படுகிறது? இந்த பிரச்சனைகள் எதால் ஏற்படுகிறது? சரி, பிரச்சனையில் அகப்பட்டோம், நோயில் மாட்டிக்கொண்டோம், நோயில் சிக்கிக்கொண்டோம், இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி என்ன என்று பார்த்தால் அல்லாஹுடைய குர்ஆனுக்குள்ளேயே அதற்கு மருந்து இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறார், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ الشِّفَاءُ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ. நாங்கள் இந்த குர்ஆனிலே வெறும் சட்டதிட்டங்களை மட்டும் சொல்லல, குர்ஆனிலே சுவர்க்கம் நரகத்தை மாத்திரம் பேசல, குர்ஆனிலே சரித்திரங்களை மாத்திரம் சொல்லல, முஃமின்களுக்குரிய மருந்தையும் இந்த குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கிறோம். முஃமின்களுடைய மருந்து புத்தகம் குர்ஆன், முஃமின்களுடைய நோய்க்கு மருத்துவம் செய்யும் ஒரு பாரிய வழிகாட்டல் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிகப்பெரிய மருந்துகளை வைத்திருக்கிறார். பாருங்கள், குர்ஆனை திறந்தவுடன் ஓதக்கூடிய முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா உலகத்தில் அனைத்து வைத்தியர்களும் எதற்கெல்லாம் மருந்து இல்லை என்கிறார்களோ, அனைத்து மக்களும் இதை குணப்படுத்த முடியாது என்று சொல்கிறார்களோ, எல்லா நோய்களுக்கும் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவிலே மருத்துவத்தை வைத்திருக்கிறார். முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனை துவங்கும் முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, ஏழே ஏழு ஆயத்துகள் கொண்ட அந்த சூரா எல்லா நோய்களுக்கும் அதிலே மருந்திருக்கிறது. நெஞ்சு வழியாக இருக்கிறதா, தலையிடியாக இருக்கிறதா, கேன்சராக இருக்கிறதா, என்ன நோய் இருக்கிறது, அனைத்து நோய்க்கும் அதிலே மருந்திருக்கிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சஹாபி என்ன செய்கிறார், சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டிருக்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, ஒரு இடத்திலே போய் தங்குகிறார்கள். அந்த ஊர் மக்கள் யாருமே அந்த மனிதர்களுக்கு இக்ராம் செய்யவில்லை, கண்ணியப்படுத்தவில்லை, உதவியும் செய்யவில்லை, அவர்கள் யாரும் அவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர், அந்த தலைவர் ஒரு பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டு விடுகிறார், உயிர் பிரிகிற அளவுக்கு அவருடைய நோய். பல மருத்துவங்களையும் செய்து பார்த்தார்கள், யாருடைய மருத்துவம் பலிக்கவில்லை. பல பல்வேறு மருத்துவங்கள், கை மருந்து வேண்டுமா, அனுபவ ரீதியான மருந்துகள் வேண்டுமா, ஊரில் இருக்கக்கூடிய அனைவர்களும் அவர்களுடைய முழு பலன்களையும் பிரயோகித்து அந்த மனிதனுக்கு வைத்தியம் செய்தார்கள், வைத்தியம் பலன் அளிக்கவில்லை. இங்கே முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள், ஜமாத் வந்திருக்கிறார்கள், அவர்களில் யாரும் வைத்தியர்கள் இருக்கிறார்களா போய் பார்ப்போம் என்று ஒருவரை விசாரித்தால் அந்த சஹாபி சொன்னார், என்னிடத்தில் மருத்துவம் இருக்கிறது, உண்மையில் அவர் வைத்தியர் அல்ல, வைத்திய துறையில் அவருக்கு அனுபவம் இல்லை, ஆனால் அவர் முஸ்லிம், அவருக்கு ஈமான் இருக்கிறது, அந்த முஸ்லிமுக்கு தெரியும், எனக்கு தெரிந்த சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்களுக்கும் மருந்தென்ற நம்பிக்கை அந்த முஸ்லிம் இடத்தில் இருந்தது. அவர்தான், அதுதான் அவர் கொண்டு போன மாத்திரை, அதுதான் அவர் கொண்டு போன டேப்லெட். அந்த மனிதர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த முஸ்லிமை கொண்டு போகிறார்கள். சஹாபி என்ன செய்கிறார், ஓதுகிறார் சூரத்துல் ஃபாத்திஹாவை, ஏழு முறை ஓதி அவருக்கு ஊதுகிறார். என்ன ஆச்சரியம், மரண படுக்கையில் இருந்த தலைவர் எழுந்து நிற்கிறார். இன்னும் சில நேரங்களில் மரணம், சக்கராத் என்ற நிலைமையில் இருந்த தலைவர் ஏழு சூரத்துல் ஃபாத்திஹாவையும் ஓதி ஊதியவுடன் எழும்பி நிற்கிறார். ஆச்சரியப்படுகிறார்கள் ஊர் மக்கள், புதினப்படுகிறார்கள் ஊர் மக்கள். ஒரு பெரிய ஒரு ஆட்டு மந்தையே அந்த சஹாபிக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். குர்ஆனை ஓதி அதை ஊதி அதால் இவன் சம்பாதித்துக் கொண்டு வந்திருக்கிறானே, இந்த ஆடுகளை பயன்படுத்த முடியுமா முடியாதா, குர்ஆனுக்கு பரிகாரமாக கிடைத்த ஆடுகள், இந்த ஆடுகளை பயன்படுத்துவது ஹலாலா ஹராமா, அவர்களுக்கிடையில் கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறதில் சஹாபாக்கள் திரும்பி வருகிறார்கள், நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், என்ன ஓதி ஓதினாய், என்ன மருத்துவம் செய்தீர். அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபாத்திஹத்துல் கிதாப் ஓதினேன், வேறு பெரிய ஒரு வைத்தியம் இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் மிகச் சிறந்த கூலிதான் அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் மருத்துவத்துக்காக பாவித்து அதற்கு பதிலாக கிடைக்கிற கூலி இருக்கிறதே, இதுதான் ஆக சிறந்த கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, மிஞ்சிய ஆடுகள் இருந்தால் எனக்கும் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ புத்தகம் நம்முடைய கையில இருக்கிறது. ஒரு சஹாபி வருகிறார், யார் ரசூலல்லாஹ், என்னை தேள் கொத்தி விட்டது, தேள் கொத்தி அதனுடைய நச்சுத்தன்மை எனது உடம்பில இருக்கிறது, வலியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீங்கள் காலை நேரத்தை அடைந்தால் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், மூன்று விழுத்த போதுங்கள் எந்த ஒரு நஞ்சு தீமையும் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இந்த மருந்தை எழுத தேவையில்லை, இந்த மருந்து வாங்க போலி நிக்க தேவையில்லை, இந்த மருந்துக்கு 2000 பீஸ் கட்ட தேவையில்லை, இந்த மருந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருந்தும் அல்லாஹ் எங்களுக்கு நோய்களுடைய நிவாரணத்துக்காக தரக்கூடிய கூலியாக இருக்கிறது. மதீனாவுடைய பழங்கள், மதீனாவுடைய மண்ணையும் அல்லாஹ் இந்த உம்மத்துடைய நோய்க்கு நிவாரணமாக ஆகினான். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது, யார் ஒவ்வொரு நாளும் காலையில் 7 அஜ்வா என்ற ஈச்சம்பழத்தை சாப்பிடுகிறார்களோ, மதீனாவில் இருக்கும் முபாரக்கான பரக்க செய்யப்பட்ட ஒரு ஈச்சம்பழம் தான் அஜ்வா என்ற ஈச்சம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரங்களினால் அந்த ஈச்சம்பழ மரங்களை நட்டினார்கள். அதிலே 7 ஈச்சம்பழங்களை யார் சாப்பிடுகிறார்களோ அன்றைய தினத்தில் எந்த ஒரு சூனியமும் அவரை தாக்காது, அன்றைய தினத்தில் எந்த ஒரு நஞ்சும் அவருடைய உடம்பை தாக்காது என்கிறார்கள் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை விடவும் இன்னும் சில பல மருந்துகளை அல்லாஹு தாலா எங்களுடைய குர்ஆனிலும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் மறைத்து வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கிறது, அல்லாஹு தாலா எந்த ஒரு நோய்க்கும் நிவாரணம் தருவதாக ஹதீஸுல் குதுசியிலே வாக்களிக்கிறார். முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல இருக்கிறது, ஹாபிஸ் ஜஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை உறுதிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுசியிலே சொல்லுகிறார், ஹதீஸுல் குதுசியிலே சொல்லுகிறார், ஒரு ஆதமுடைய மகனை நான் நோயினால் சோதிக்கிறேன், ஆதமுடைய மகனை நான் நோயினால் சோதிக்கிறேன், அப்பொழுது அந்த மனிதர் தனக்கு ஏற்படுகின்ற வலியை அடுத்த மனிதனிடத்திலே சொல்லாமல் பொறுமையாக இருப்பான் என்றார். இதுதான் கஷ்டமான காரியம், சொல்லாமல் இருப்பதுதான் கஷ்டம், அடுத்த மனிதனிடத்தில் சொல்லாமல் இருப்பார் என்றால் அவருடைய உடம்பில் நான் புதிய இரத்தத்தை ஓட செய்வேன். ஹதீஸுல் குதுசி, யார் தனக்கு வந்திருக்கின்ற நோயை மற்றவரிடத்தில் சொல்லாமல் இருக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய உடம்பிலே புதிய இரத்தத்தை ஓட வைப்பான், புதிய மாமிசத்தை அவருடைய உடம்பில் வளர செய்வேன், நேற்று கிடைக்காத புதிய சக்தியை இன்று அவருடைய உடம்பில் ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை மற்றவரிடத்தில் சொல்லாமல் தனக்கு ஏற்பட்டிருக்கும் நோயை அல்லாஹ்விடத்தில் முறைப்பட்டு அதை பொறுத்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு தானே நோய் நிவாரணத்துக்கு பொறுப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுசியிலே சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக நாம் இரண்டு விடயங்களில் இருந்து இரண்டு விடயங்களை இந்த குத்துபாவில் இருந்து விளங்க வேண்டும். முதலாவது, பொறாமை என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. ஒரு மனிதனுக்கு இயல்பில் பொறாமை வரலாம், அந்த பொறாமையை அடக்குவதற்கு வழி என்ன? அந்த பொறாமை வரும்போது அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய ஞானத்தை பார்க்க வேண்டும். மற்றவருக்கு அது இது கிடைத்திருக்கிறது, அவரை பார்த்து பார்த்துத்தானே எங்களுக்கு பொறாமை வருகிறது. அவ்வாறு பொறாமை வரும்போது எனக்கு அல்லாஹ் இப்படி தந்திருக்கிறானே, என்னையும் இப்படி வைத்திருக்கிறானே என்று தன்னை திரும்பி பார்த்தால் அந்த பொறாமை உள்ளத்திலிருந்து போய்விடும். இரண்டாவது விடயம், சூனியம் என்பது இது இஸ்லாத்திலிருந்து ஒரு மனிதனை தள்ளும் குஃப்ராகும். சூனியம் அது ஒரு மனிதனை கொல்லலாம், சூனியம் ஒரு மனிதனை பைத்தியகாரன் ஆக்கலாம், சூனியம் ஒரு மனிதனை ஒரு இடத்திலே முடக்கிவிடலாம், சூனியம் ஒரு மனிதனை ஊரிலிருந்து விரட்டலாம், சூனியம் ஒரு கணவனை மனைவியில் இருந்து பிரிக்கலாம். ஆனால் செய்தவர் நாளை நிரந்தர நரகவாதியாக ஆகுவார். யார் பணத்தாலோ பொருளாலோ ஆலோசனையாலோ சூனியத்துக்கு வழிகாட்டுகிறாரோ அது எந்த புத்தகத்தில் இருந்து எப்படி செய்யப்பட்டாலும் அவர்கள் அனைவர்களும் குஃப்ரே நாளை போய் சேருவார்கள். கலிமா இல்லாத மரணம் அவர்களுக்கு இருக்கிறது. யஹூதிகளுடைய ஜமாத்திலே அவர்கள் போய் சேர்ந்து விடுவார்கள், அவ்வளவு பொல்லாத ஒரு வேல். மூன்றாவது விஷயம்தான், யாரும் நோய்கள் இருந்து பாதிக்கப்படும் போது இயன்றளவு பொறுமை செய்து அதற்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து நோய்க்குரிய நிவாரணத்தை பெற வேண்டும். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இவ்வளவு துவாக்களை யோதத்தான் செய்கிறோம், சூரத்துல் பாத்தியா ஏழல்ல எழுநூறு போதுகிறோம், ஆயத்தில் குறிசி ஒன்றல்ல அது ஆயிரம் போதுகிறோம், ஆனால் நோய் வந்து கொண்டுதானே இருக்கிறது. ஆயத்துல் குறிசியினுடைய மாண்பன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரெல்லாம் ஒரு பரலு தொழுகைக்கு பின்னால் ஒரு முறை ஆயத்துல் குறிசி ஓதுகிறாரோ அடுத்த தொழுகை வரும் வரைக்கும் அல்லாஹ் அவரை ஷர்ருகளில் இருந்து பாதுகாக்கிறான். எங்களுக்கு நேரம் இல்லையோத தொழுகைக்கு பின்னால் ஓதப்படும் ஒரு ஆயத்துல் குறிசி அடுத்த தொழுகை வரைக்கும் அவருக்கு வர இருக்கும் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹு தஆலா அவரை பாதுகாக்கிறார். இதுபோன்று இன்னொரு என்ன துஆக்க, இதெல்லாம் நாங்கள் ஓதுகிறோம் தான், ஆனால் வருகின்ற நோய் குறைந்த பாடில்லையே என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழலாம். இதற்கு காரணம் என்னவென்றால், துஆவுடைய பிழையல்ல, அல்லாஹ் சொன்னது பிழையல்ல, ரசூல் சொன்னது பிழையல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்த வார்த்தைகளில் நமக்கு நம்பிக்கை ஈனம், நம்பிக்கை குறைவு, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே தவிர வேறு எதுவும் காரணமாக இல்லை. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமானை புதுப்பிப்போம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம், அல்லாஹுடன் எங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மிக பெரும் கிருபையை கொண்டு எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானா. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் வாழும் மொமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் அவர்களை நீ பாதுகாப்பாயா. முஸ்லிம்களுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்துவாயா. முனாஃபிக் தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக. உள்ளில் ஒன்றும் புறத்தில் ஒன்றும் என்ற இரண்டு முகங்களுடன் நடமாடுவதிலிருந்து பாதுகாப்பாயாக. எந்த நோய்கள் உள்ளத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த நோய்களிலிருந்தும் பாதுகாப்பாயாக. அனைத்து நோய்களிலிருந்தும் முஸ்லிம் சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுடைய திட்டங்களை அவர்களுக்கு எதிராகவே நீ அமுல்படுத்திடுவாயாக. எங்களுடைய இறுதி நேரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் அமைத்து தந்தருள்வாயாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.